මීළඟට ගරු ශ්‍රීධරන්
ගෞරව தலைமைதாங்கும் உறுப்பினர்களே இன்றைய தினம் மிக முக்கியமாக இரண்டு விடயங்கள் தொடர்பிலே நடைபெறுகின்ற இந்த விவாதத்தில் மிக முக்கியமாக சுகாதார அமைச்சினுடைய விடயங்கள் தொடர்பிலே சில கருத்துக்களை நான் முதலில் முன்வைக்கின்றேன். கடந்த மாதம் 30ஆம் தேதி பாராளுமன்ற குழு அறையிலே நடைபெற்ற பல சுகாதார விடயங்கள் தொடர்பான கலந்துரையாடலே கௌரவ அமைச்சர் மதிப்புக்குரிய ராஜித சீனாரட்ணா அவர்களுடைய தலைமையில் பல்வேறுபட்ட விடயங்களுக்கான சில தீர்வுகள் அன்றைய தினம் எட்டப்பட்டிருந்தது. அன்றைய தினமே கிளிநொச்சி மாவட்டத்துக்கான பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளராக திருவாளர் டாக்டர் குமரவேல் அவர்களை அவர் உடனடியாக நிரந்தர நியமனம் செய்யுமாறு கட்டளையிட்டிருந்தார். நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக முக்கியமாக இந்த இடத்திலே பல்வேறுபட்ட விடயங்கள் பல மருத்துவ தேவைகள் இருந்தாலும் இலங்கையிலே அண்மையிலே வந்த தரவுகளை பார்த்திருப்பீர்கள். போசாக்கு குறைபாட்டிலே இலங்கையிலே உள்ள மாவட்டங்களில் மிக போசாக்கு குறைந்த ஒரு மாவட்டமாக கிளிநொச்சி மாவட்டம்தான் காணப்படுகின்றது. போசாக்கற்ற பிள்ளைகள் அவர்களுடைய உணவுகளிலே இருக்கின்ற போசாக்கற்ற தன்மைகள் சுகாதாரத்திலே உள்ள சில குறைபாடுகள் அவர்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடிகளை கொடுத்திருப்பது ஒரு மிக முக்கியமான காரணமாகும். இவ்வாறான நிலைமையில் கூட கிளிநொச்சி வைத்தியசாலையினுடைய பல தேவைகளை பூர்த்தி செய்வதில் கௌரவ அமைச்சர் அவர்கள் பல்வேறுபட்ட முயற்சிகளை எடுத்திருப்பதை நான் இந்த இடத்தில் மறக்கவில்லை. மிக முக்கியமாக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கான ஒரு கண் மூக்கு தொண்டை தொடர்பான ஒரு சர்ஜன் ஐ சர்ஜன் இல்லாமல் ஒரு பெரிய குறைபாடு. இதற்கான காடர் இருந்தும் கூட இதனை செய்ய முடியாமல் இருப்பது பெரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. அதேபோல ஒரு செகண்ட் அனஸ்தெட்டிக் என்று சொல்லப்படுகின்ற மயக்க மருந்து நிபுணர், இரண்டாவது மயக்க மருந்து நிபுணர் கூட ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக இருக்கின்ற கிளிநொச்சிக்கு இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய குறைபாடாகும். மிக முக்கியமாக இதேபோல தான் தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே மயக்க மருந்து நிபுணர் மற்றும் குழந்தை மருத்துவ நிபுணர் மற்றும் இரண்டாவது மயக்க மருந்து நிபுணர் என்பவர்கள் இல்லாத ஒரு நிலையில்தான் தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய வைத்திய கலாநிதி குழந்தை வைத்திய மகப்பேற்று பெண்ணியல் நோயில் நிபுணர் டாக்டர் சரவணபவா அவர்கள் பல விடயங்களை தெல்லிப்பளையிலே செய்து வருகின்றார். இவ்வாறான நிலையிலே அந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையினுடைய இந்த குறைபாடுகளை நீக்க வேண்டிய தேவையும் பல்வேறுபட்ட வகையிலே காணப்படுகின்றது. மிக முக்கியமாக பொயின்பிட்ரோ வைத்தியசாலை ஆதார வைத்தியசாலையாக இருக்கிற பருத்தித்துறை வைத்தியசாலையிலே ஒரு மகப்பேற்று பெண்ணியல் நிபுணர் இல்லை, அதே நேரம் ஒரு இரண்டாவது மயக்க மருந்து நிபுணர் அங்கு இல்லை, அதேபோல ஒரு நிரந்தரமான ஒரு சேஜனை அந்த வைத்தியசாலை பெற முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகின்றது. முல்லைத்தீவு வைத்தியசாலையிலேயும் இதேபோல ஐ சர்ஜன் இஎன்டி சர்ஜன் மற்றும் எனஸ்தட்டிக்காக அதாவது மயக்க மருந்துக்கான இரண்டாவது நிபுணர் போன்ற விடயங்களிலே பல குறைபாடுகள் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் காணப்படுகின்றது. இந்த நிலைமைகள் இந்த பிரதேசங்கள் ஏற்கனவே பல காலங்களாக இருந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய முடியாமல் இருக்கின்றன. இந்த விடயங்கள் தொடர்பிலே நான் நினைக்கிறேன் ஏற்கனவே வடக்கு மாகாண மருத்துவர் மன்றம் கௌரவ அமைச்சர் ராஜித சீனாரட்ணா அவர்களோடு பேசியதற்கிணங்க நீங்கள் பல முயற்சிகளை முன்னெடுத்திருந்தீர்கள். வடக்கு மாகாண மருத்துவர் மன்றமும் இதிலே கூடுதலான அக்கறைகளை செலுத்தி எல்லோரையும் அந்த ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாட்டுக்குள் கொண்டு வருவதிலே கூடிய பங்குகளை அவர்கள் செய்து வருகின்றார்கள். அதே நேரம் கௌரவ அமைச்சர் அவர்களே, நான் உங்களுடைய கவனத்திற்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு திகதியை தந்திருந்தீர்கள். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கின்ற நெடுந்தீவு, அனலைதீவு, நைனாதீவு, எழுவதீவு என்கிற தனித்தீவுகள், இது நிலத்தோடு எந்த தொடர்புகளுமே இல்லாத ஒரு பிரதேசம். இப்பொழுது வைத்தியர்களை நியமிப்பதற்காக விண்ணப்பங்கள் கோரப்பட்ட பொழுது நெடுந்தீவு வைத்தியசாலை ஒரு மாவட்ட வைத்தியசாலையாக இருந்து தரம் குறைக்கப்பட்டது. அதேபோல நைனாதீவு வைத்தியசாலை, அனலதீவு வைத்தியசாலை, எழுவதீவு வைத்தியசாலைகளுக்காக யாருமே விண்ணப்பிக்கவில்லை. ஆனால் யாரும் விண்ணப்பிக்க மாட்டார்கள் என்றால் அங்கு அடிப்படை வசதிகள் இல்லை, அவர்கள் தங்குவதற்கான சிறந்த விடுதிகள் இல்லை, அங்கே இருக்கின்ற மக்கள் பாவப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். குறிப்பாக நெடுந்தீவு வைத்தியசாலை என்பது நெடுந்தீவு இலங்கையிலே இருக்கின்ற ஒரு தனியான பிரதேச செயலாளர் பிரிவு, 8 கிராம அலுவலர் பிரிவுகளை கொண்ட ஒரு தனித்தீவு இலங்கையிலே ஒரு பெரிய தீவு. அங்கே ஒரு பாம்பு கடியோ அல்லது வேறு விஷ ஜந்துக்களுடைய தாக்குதல் ஏற்பட்டால் கிட்டத்தட்ட 18 கடல் மைல்களை தாண்டி ஒரு நோயாளியை கொண்டு வருவதற்கான சரியான ஒரு ஆம்புலன்ஸ் படகுகள் கூட அவர்களுக்கு இல்லாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது. அந்த நோயாளர் காவு வண்டிக்கான மருந்து நோயாளர்களை காவி செல்வதற்கான படகுகள் கூட அங்கு இல்லாத ஒரு நிலைமை அவர்களை பெருமளவு அசௌகரியத்துக்கு தள்ளியிருக்கிறது. ஆகவே இந்த நிலையில் அந்த நெடுந்தீவு வைத்தியசாலை, நயினாதீவு வைத்தியசாலை, அனல்தீவு வைத்தியசாலை, எழுவதீவுக்கு நியமிக்கப்படுகின்ற வைத்தியர்களுக்கான ஒரு சலுகை வழங்கப்பட்டால், நான் நினைக்கிறேன் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவரை ஒருவரிடம் என்ற ஒரு எக்ரிமெண்டோடு நீங்கள் ஒருவரிடம் கட்டாயம் பணிபுரிய வேண்டும், ஆனால் அந்த ஒருவரிட காலங்களுக்கு அவருக்கான ஒரு விசேட கொடுப்பனவை சிபாரிசு செய்தால் அவர்கள் அவ்வாறு சென்று வருவதற்கு அது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். மிக மிக முக்கியமாக இந்த தீவுகளிலே அபிவிருத்தி நடவடிக்கைகள் கூட சாதாரணமாக அங்கே இருக்கின்ற பாலங்களை கட்டுவது, ரோட்டுகளை அமைப்பதற்கு யாழ்ப்பாணத்திலே 10 ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு தீர்மானிக்கப்பட்டால் நெடுந்தீவிலே அது 20 ரூபாவாக தீர்மானிக்கப்பட வேண்டிய பிரச்சனை இருக்கிறது. ஏனென்றால் அந்த பொருட்களை கடல் மார்க்கமாக கொண்டு செல்வதிலே இருக்கின்ற மண்ணிலே இருந்து கல்லிலே இருந்து யாவும் கொண்டு செல்வதில் உள்ள இடைஞ்சல், அதே போல தான் அங்கே இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்கள் அங்கே சென்று பணிபுரிதல், யாராவது பிரச்சனை என்றால் அவரை அந்த இடத்துக்கு இடமாற்றுகின்ற நியம ஒரு நிபந்தனை காணப்படுகிறதே தவிர, அதாவது அவர்களுக்கான பனிஷ்மெண்ட் ஆன்சர் அதுதான் அங்கு செய்யப்படுகிறதே தவிர, ஒரு விருப்பத்தோடு அந்த அங்கே வாழுகிற மக்களுக்கான மருத்துவத்தை வழங்க வேண்டும், நெடுந்தீவிலே இருக்கின்ற மக்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் சேவை செய்வதற்கான ஒழுங்கு இதுவரைக்கு வடக்கு மாகாண சுகாதார சேவையாலும் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. உங்களால் முடியும், நீங்கள் அதற்கு ஏற்கனவே ஒரு திகதியை குறிப்பிட்டிருந்தீர்கள். தயவுசெய்து அந்த மீண்டும் இந்த ஜனவரிக்கிடையிலே நீங்கள் ஒரு திகதியை குறிப்பிட்டு நேரடியாக நெடுந்தீவிலே சென்று
implement your ideas, you know, this is these Delf and all those Nainatiu, Mandatiu, all those islands are under the provincial council, northern province. So these are good proposal. What you have said is to send people from the Jaffna hospital to on rotation. One is the other people on punishment, both. But if you can get that approved by the provincial council and send me as a proposal, then I will approve and get it implemented.
Gaurava amachar avargale inda niyamanam valangavathu madhya amachaga irukkira kaaranathinal than ivargalai inda niyamanathile vadakku maagana sabaiyal innare innadathukku pongal endru solla mudiyadha nilamai kaanapadugindrathu. Agave ningal thayavu seidhu inda நெடுந்தீவு, நயினாதீவு, அனலதீவுக்கான தனி வைத்தியர்களை நியமிப்பதில் ஒரு விசேட கவனத்தையும் ஒரு சிறப்பு ஏற்பாட்டை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்துல வலியுறுத்துகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதாவது கொடுப்பனவு ரீதியாக இருந்தாலும் அங்கே வேலை செய்கின்ற டாக்டர்ஸ், நர்சஸுக்கு, அங்கே ஊழியர்களுக்கு ஒரு சிறப்பு வழி ஏதாவது ஒரு ஏற்பாடு நீங்கள் செய்கின்ற பொழுதுதான் அது ஒரு சிறப்பானதாக அமையும் என்று கருதுகின்றேன். மிக முக்கியமாக இதே போல நான் இன்னும் 2 விடயங்களை நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகின்றேன். 2009 செயல்படுகின்ற ஆளணியை வைத்து கொண்டுதான் இப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களினுடைய ஆளணிகள் தீர்மானிக்கப்படுகின்றது. 2009 அப்பொழுது இருந்த ஆளுநர் யுத்தம் முடிந்தவுடன் அவர்கள் யுத்தத்தினுடைய காலத்தை காரணமாக காட்டி அவர்கள் ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர் வைத்தியசாலையிலே 10 பேர் கடமையாற்ற வேண்டுமென்றால் யுத்தம் காரணமாக அங்கே 4 பேரோ 5 பேர் தான் கடமையிலே இருந்தார்கள். ஆனால் இவர்கள் என்ன செய்தார்கள், அந்த 5 பேரைத்தான் காடராக தங்களுடைய கிரியேஷனாக காட்டிக்கொண்டார்கள், காடர் கிரியேஷனாக காட்டிக்கொண்டார்கள். இதனால் ஒரு பெரிய பாதிப்பு நடந்து கடந்த 2015 நீங்கள் இட்ட கட்டளையின் பிரகாரம் புதிய ஒரு காட கிரியேஷன் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் இன்றும் உங்களுடைய அமைச்சிலே உங்களுடைய கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட பிற்பாடும் இன்னும் அது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. உண்மையிலேயே காரணம் என்னென்றால் இப்போ 253 பேருக்கு யாழ்ப்பாணத்திலே ஒரு தேவை இருந்தால் குறிப்பாக அங்கிருக்கிற நர்சஸிலே அல்லது அட்டெண்டன் என்று சொல்லப்படுகின்றவர்களுக்கு 253 பேருக்கு தேவை இருந்தால் அங்கு அப்ரூவ் காடர் 99 பேராகத்தான் காணப்படுகின்றது. காரணம் இந்த 2009 இருந்த காடரை அடிப்படையாக வைத்துத்தான் இந்த விடயத்தை கையாளுகிறார்கள். ஆகவே இந்த வெற்றிடங்களை, இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்கு ஒரு விசேடமான கவனம் செலுத்தப்படாவிட்டால், இது ஏற்கனவே நீங்கள் இந்த கட்டளையை பிறப்பித்திருக்கிறீர்கள், ஆனால் அமைச்சினால் இன்னும் ஒரு வேகமான செயல்பாடு கொண்டு வரப்படவில்லை. காரணம் இப்பொழுது நியமனத்தை செய்வது, உதாரணமாக தொண்டர்கள் இருக்கிறார்கள், போராட்டம் நடத்துகிறார்கள், அங்கே இருக்கின்ற வேக்கன்சிஸை நிரப்ப வேண்டும் என்கிற தேவை இருக்கிறது. ஆனால் அவற்றை செய்வதற்குரிய அதிகாரம் மாகாணத்திடம் இருக்கிறது. ஆனால் அதிகாரம் இருந்தாலும் காட கிரியேஷன் என்பது காடரை செய்வதற்கான அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கான செய்வதற்கான நடைமுறை முழுவதும் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கமிஷனிடம் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது லைன் மினிஸ்ட்ரிக்குள்ளே இருக்குன்னு. அப்போ மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் கமிஷன் காடரை கிரியேட் பண்ணி கொடுத்தால்தான் வடக்கு மாகாண சபை யார் யாரை எங்கெங்கே நியமிக்க முடியும் என்ற முடிவுக்கு வர முடியும். இப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதுதான் அந்த தமிழர்கள் சமஷ்டி கேட்பதில் கூட ஒரு காரணம், தாங்கள் ஒரு சுகாதாரத்துக்குரிய முழு அதிகாரமும் இருக்கிறது என்றால் அவர்கள் வைத்தியர்களை நியமிப்பதோ காடரை கிரியேட் பண்ணி தங்களுக்கு என்னென்ன வைத்தியசாலைக்கு எவ்வளவு தேவை என்பதை நியமிப்பதோ அவ்வாறான அதிகாரங்களுக்கு தங்களுக்கு இல்லை என்ற ஒரு ஒரு ஆதங்கம் தான் இந்த சமஷ்டி என்ற பிரச்சனையில் கூட மேலோங்கி இருக்கிறது. ஆகவே சமஷ்டிக்கான காரணமே அதுதான், இந்த அடிப்படையான பிரச்சனைகள் தான். இந்த வகையில் தான் நான் கேட்கிறேன் என்னென்றால், இப்போ நாங்கள் ஒரு வைத்தியசாலையினுடைய அளவை வைத்து அந்த வைத்தியசாலைக்கு வருகின்ற நோயாளிகள் வெளிநோயாளர்களாக இருக்கலாம் அல்லது கட்டில்களிலே தங்கியிருக்கின்ற நோயாளிகளாக இருந்தாலும் அவற்றை வைத்து கொண்டு தான் அங்கிருக்கின்ற அளவுகளை எவ்வளவு தேவை என்பதை தீர்மானிக்கிறார்கள், காடரை தீர்மானிக்கிறார்கள். ஆனால் இது 2009 ஆண்டில் யுத்தம் முடிந்தவுடன் எழுமாற்றாக இருந்தவர்களை மட்டும் வைத்து கொண்டு இதுதான் காடர் என்று வெளியிலே சொல்லிவிட்டார்கள். இதனை உடனடியாக மாற்றி அமைத்து இந்த காட கிரியேஷன் என்பதை ஒரு வேகமான செயல்பாடாக நீங்கள் ஒரு சிறப்பு கவனம் செலுத்தி இதனை முதல் வெளியிடுகின்ற பொழுதுதான் அங்கே இருக்கின்ற இந்த இடைவெளிகளை வெற்றிடங்களை நிரப்ப முடியும் என்று நான் கருதுகிறேன். மிக முக்கியமாக நாங்கள் காலுக்கு அளவாகத்தான் சப்பாத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாங்கள் சப்பாத்துக்கு அளவாக காலை வெட்டி கொள்ள முடியாது. ஆகவே அங்கு இருக்கின்ற அந்த அடிப்படைகளை புரிந்து அவர்களுக்குரிய அந்த செயல்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகின்றேன். மிக மிக முக்கியமாக இங்கே காணப்படுகின்ற 2014 ஆண்டிலே ஒரு முறை திரும்பவும் ஒரு காட கிரியேஷன் ஒரு ரிவிஷன் செய்யப்பட்டது. 2014 ஆண்டில் செய்யப்பட்ட ரிவிஷன் இன்னும் 2015 ஆண்டிலிருந்து 2017 ஆண்டு முடிகிறது, இதுவரை அது செயல்படுத்தப்படாமலே காணப்படுகின்றது. இப்போ இந்த நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான கோரிக்கை.
ஹானரபிள் மினிஸ்டர், நவ் ஆல்ரெடி த மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் டிவிஷன் தே ஹவ் அப்ரூவ்ட் த நதர்ன் கார்டு அண்ட் கிவன் டு யுவர் ப்ரொவின்ஷியல் டிரெக்டர், நவ் இட்ஸ் வித் ஹிம்.
இல்லை கௌரவ அமைச்சர் அவர்களே, அவர்கள் 2009 ஆண்டில் இருந்த அளவை வைத்து கொண்டு தான் இந்த ஆள் நிரப்பு செய்திருக்கிறார்கள். ஆனால் 2014 ஆண்டிலே ஒரு காட கிரியேஷன் செய்ய
நவ் லாஸ்ட் எண்ட் ஆஃப் நவம்பர் த எம்எஸ்டி ஹேஸ் அப்ரூவ்ட் த கார்டர்ஸ் வாட் வி ஹவ் தே ஹவ் இன்க்ரீஸ் த கார்டு. நவ் த டாக்குமெண்ட் இஸ் வித் த ப்ரொவின்ஷியல் டிரெக்டர் ஹெல்த் சர்வீசஸ்.
இல்லை நான் கௌரவ அமைச்சர் அவர்களை நான் உங்களோடு வாதம் புரிவதற்காக நான் பேசவில்லை. மிக முக்கியமாக நான் வடக்கு மாகாணத்தோடும் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தேன், மாகாண பணிப்பாளரையும் கேட்டிருந்தேன். அவர்கள் இந்த 2014 செய்யப்பட்ட காடர் ரிவிஷன் பிறகு 2009 ஆண்டுக்கு பிறகு 2014 காடர் ரிவிஷன் செய்யப்பட்டது. ஆனால் அதன் அடிப்படையில் இன்னும் வடக்கு மாகாணத்தில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற காடருக்குரிய அதாவது இடைவெளிகள் வெற்றிடங்களுக்கான சூழல்
December 4th, no? End of November, they have given the revision to the provincial ministry.
அப்படி என்றால் நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்பொழுது அந்த கடந்த நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வழங்கியிருந்தால் இனித்தான் அவர்கள் வெளியிடு அப்போ இந்த கடந்த நவம்பர் மாதம் நீங்கள் வழங்கியிருந்தால் இனித்தான் அந்த இருக்கிற இடைவெளிகளை வெற்றிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வார்கள் என்று நான் கருதுகிறேன். ஆகவே நான் நினைக்கிறேன் உங்களோட இந்த விடயம் தொடர்பாக வடக்கு மாகாண மருத்துவர் மன்றம் கூட பல தடவை பேசியிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற நர்சஸினுடைய தட்டுப்பாடு வடக்கு மாகாணத்துக்கென்று ஒரு விசேடமான ஒரு தாதியர் தெரிவு நீங்கள் மேற்கொள்ளுகின்ற பொழுதுதான் அதற்கான முடிவை மேற்கொள்ள முடியும்.
No shortage of nurses is less in northern province than the other provinces. Even my province is worse than north.
இவ்வளவு கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள்
6,000 nurses according to the card is less. The present card is 38,000, only 31,000 nurses are available.
You know, நீங்கள் இப்பொழுது வடக்கு மாகாணத்துக்கு சரி 100 தாதியர்களை நியமனம் செய்கிறீர்கள் என்றால் அங்கே இருந்து கிட்டத்தட்ட 90 தாதியர்கள் தென்பகுதிக்கு ரான்சர்லே வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆகவே அங்கே நீங்கள் நிரப்பப்படுகிற பொழுது இவர்கள் அங்கே வேலை செய்வதற்கான அந்த இடைவெளி வெற்றிடங்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் தென்பகுதியில் இருக்கின்றவர்கள் எப்படியும் அங்கே 2 வருடங்கள் 3 வருடங்கள் சேவையாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த பகுதிக்கு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள்.
We don't give any transfers less than 4 years. We don't give any transfers from northern province. When I went to the northern province, those people came and met me. I said no. If you go to the northern province, you have to wait there. The northern province is also part of our country.
Anal, naan ninaikiren, gaurava amachar avargale, ningal kudipurradhu, naan ungalodu edirvaadam puriyavendum enbadharkaga naan pesavillai. Thayavu seidhu ningal indha vidiyangal thodarbil, vadakku maagana maruthuvar mandrathodum, ange irukkindra eniya unga makkal pirathigalodu ningal oru sandhippai varugira janavarikkul ningal meerkondal, idhu oru thaniyaga irundhu aaragira poludhu ennudaiya vidiyangalukku naan ninaikiren miga viraivana
discuss this matter. The problem is not enough applicants in the northern province. You know, because of the science qualification in the A-level subjects. That is the problem. That is why they want to revise the curriculum, but you can't just revise only for one province. It's a national criteria. That is why we have to send nurses from the south. Because there are no applicants from the northern province. There are applicants if we allow the art students to enter the nursery. We can't allow that.
Yes. Ningal solugindra vidiyangal sariyanadu. Anal idhe 2006 aandu 2007 aandugalil கலை வர்த்தகங்களை படித்த மாணவர்களை ஒருமுறை விசேடமாக தாதியர்களுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிலைமையும் காணப்பட்டது என்றால் இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்வதற்காக இப்பொழுதும் கூட ஒரு பத்தாண்டுகள்
முன்னோக்கினான்
Yes.
All these problems are discussed with all the officials, northern secretary, the minister,
நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயம் சரி. நீங்கள் அவர்களுக்குரிய தகுதி கட்டாயமாக மிட்வைஃபோ அல்லது அவர்கள் இருக்கிற தாதியர்கள் வந்து கணித விஞ்ஞானத்தை கற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு கட்டாய வரையறை இருக்கிறது, ஆங்கில பாடத்தில் அவர்கள் கிரெடிட் சி தரத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று. இதுவும் கூட அங்கே பல கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அல்லது முல்லைத்தீவை பொறுத்தவரை கணித விஞ்ஞானத்துறையிலே கல்வி கற்றிருப்பார்கள். ஆனால் அவர்கள் ஆங்கிலத்திலே கிரெடிட் இருக்க வேண்டும் என்பது ஆங்கில ஆசிரியரே அவருடைய சிறு குழந்தை பருவத்திலிருந்து ஏல் படிக்கும் வரை இல்லாத ஒருவர் ஆங்கிலத்திலே சித்தி வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவரால் அந்த தொழிலுக்கு போகக்கூடிய நிலைமை இல்லாமல் இருக்கிறது. ஆகவே தான் நான் குறிப்பிடுகிறேன், சில விடயங்களை மையமாக வைத்து இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற நடைபெற்ற யுத்தம் காரணமாக அல்லது அதற்கு பிற்பாடு ஏற்பட்ட விளைவுகள் காரணமாக அவர்களுடைய விசேடமான ஒரு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு செயல்படுகின்ற பொழுது தான் இதற்கு தீர்வு காண முடியும். மிக முக்கியமாக நான் குறிப்பிடுகிறேன் என்னென்றால், இப்போ நீங்கள் விண்ணப்பம் கோருகிறீர்கள், 22 வயசுக்கு மேற்பட்டவர்கள் குறிப்பாக சாரி அவர்களுக்குரிய காலம் வந்து வயசு 30 உட்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் கடந்த வருடங்களில் 2 ஆண்டுகளில் குறிப்பாக 16-15 ஆண்டுகளில் ஏழுக்கு தோற்றியிருக்க வேண்டுமென்றால் அவருடைய வயசு 21-22 தான் இருக்கும். ஆனால் 30 வயசுலேயே உள்ளவர் போட முடியாது. ஆகவே அந்த காலத்தை நீடிக்கலாம். அவர்கள் 2010 ஆண்டிலிருந்து ஏழுக்கு தோற்றியவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றால் சில வழிகளில் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். அதே போல தான் முல்லைத்தீவு மன்னார்
district, it's the same thing about English. There is not much of education, but what to do? This is a national criteria. Now, do you expect because of the war that do you get a special provision to enter the university? It's not there, no. This was for the nursing schools. The school admission
இப்படியான இந்த மாவட்டங்களுக்கு ஒரு விசேட கவனத்தை நாங்கள் கிரைட்டேரியா என்று சொல்லுகிற விடயங்களிலே இப்படியான மாவட்டங்களுக்காக ஒரு விசேட செயல்பாட்டை செய்வதன் மூலம் அந்த இடங்களிலே இந்த சுகாதாரத்துறையை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்பதைத்தான் நான் உங்களிடம் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களில் சிடி ஸ்கேனர் இல்லை. இந்த 3 மாவட்ட வைத்தியசாலைகளுக்குமே இல்லை. நான் கேட்கிறேன், கிளிநொச்சிக்கு ஒரு சிடிசி ஸ்கேனர் தேவை. அங்கு ஒரு நோயாளியை ஸ்கேன் பண்ண வேண்டும் என்றால் சிடிசி ஸ்கேனரில் அவரை அனுராதபுரம் அல்லது கொழும்புக்கு அனுப்பித்தான் சிடிசி ஸ்கேன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த நிலையை மாற்றுவதற்கு
மன்னாரில்
இருக்கின்ற பேஷண்டோ அல்லது முல்லைத்தீவில் இருக்கிற பேஷண்டோ அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து ஒரு இடத்திலேயாவது கிளிநொச்சியை சென்ற பண்ணியாவது ஒரு சிடிசி ஸ்கேனரை செயல்படுத்தக்கூடிய நிலையை உருவாக்க வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்கிறேன். அதே போல தங்களால் 2015 ஆண்டிலே கிட்னி சம்பந்தமான டயாலோசிஸுக்காக வழங்கப்பட்ட உபகரணங்கள் கிளிநொச்சி வைத்தியசாலையிலே 2 ஆண்டுகளாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. அதனுடைய நான் நினைக்கிறேன் அதனுடைய வாரண்டி பீரியட்டும் முடியப் போகிறது.
மாவட்டங்களை சேர்ந்தவருடைய டயாலோசிஸ் பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வை காண முடியும், உபகரணம் இருந்தும் செய்ய முடியாமல் இருக்கிறது. இறுதியாக அமைச்சர் அவர்களை, நீங்கள் போன இரண்டு மாதங்களுக்கு முதல் ஒரு 50 கிலோவாட்ஸ் ஜெனரேட்டர் ஒன்று கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்காக நீங்கள் சிபாரிசு செய்திருந்தீர்கள், ஆனால் இன்னும் அது கிளிநொச்சி கிடைக்கவில்லை. தயவு செய்து அதனையும் கவனத்தில் எடுத்து செயல்படுத்துமாறு.
தேங்க் யூ மச். கரு காவிந்த் ஜாவர்தன் மந்திரிதுமா வினாடி 4ක් තියෙනවා. வினாடி 4 මම නවත්තන්න.
ගරු සභාපතිතුමනි, ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා කාලය ලබා දීම පිළිබඳව. මම හිතන්නේ මේ යහපාලන ආණ්ඩුව අපි පත් කරලා මේ තුන්වෙනි අයවැය විවාදයේදී අවුරුදු 3ක් අපි සාකච්ඡා කළා, වැඩ කටයුතු කරා මේ රටේ සංවර්ධනය සඳහා. විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යාංශ ගැන කතා කරපුවාම අලින් පැවතිච්ච අයවැය විවාද තුනෙත් සෞඛ්‍ය අමාත්‍යාංශ ගැන මට අවස්ථාව ලැබුණා මගේ අදහස් දක්වන්න. විශේෂයෙන්ම අපි ආඩම්බර වෙනවා, සන්තෝෂ වෙනවා මේ රටේ වර්තමාන සෞඛ්‍ය ඇමතිතුමා වෛද්‍ය රාජසේනාරත්න මැතිතුමා, මගේ පියා දිවංග දොස්තර ජයලජ්ජාද මැතිතුමාගේ අතිජාත මිත්‍රයෙක්, අපේ ඥාතිකමකුත් තියෙනවා. එතුමා මේ රටේ ජනතාවට පක්ෂපාත දේශපාලනයකින් තොරව, ભેදයකින් තොරව කරලා තියෙන සේවය. අපිට මතක් වෙන කාරණයක් තමයි ගරු සභාපතිතුමනි, විශේෂයෙන්ම අපේ මහජන දිනයන්වලදී අහිංසක රෝගීන් ඇවිල්ලා අපිට කියනවා, අනේ මන්ත්‍රීතුමා මට කැට්‍රැක් තියෙනවා, එහෙම නැත්නම් සුද තියෙනවා, මට කාචයක් දා ගන්න ඕනේ, රුපියල් 28000යි 30000යි මේ කාචයක් වෙන්නේ, ඔබතුමාට උදව් කරන්න පුළුවන්ද කියලා. අපි යම්කිසි NGO එකක් කරා, එහෙම නැත්නම් අපිට ආධාර කරන පිරිස හරහා, එහෙම නැත්නම් අපේ අතේ මුදල් වලින් අපි ඒ කාච ඔවුන්ට ඒ දවස්වල අරන් දුන්නා. නමුත් මම හිතන්නේ ඇමතුමාගේ දූරදර්ශී දැක්මත් එක්ක අද පෞද්ගලික රෝහලක මේ කාචයක් ලබා ගන්නවා නම් රුපියල් 8000ක් දක්වා අඩු කරලා තියෙනවා, රජයේ රෝහලක නම් ඒක නොමිලේ කරනවා. මම හිතන්නේ මේ අහිංසක රෝගීන්ට අද මේක මහා ලොකු සේවයක් බවට පත් වෙනවා. විශේෂයෙන්ම ඖෂධ මිල, ඖෂධ 48ක ගරු සභාපතිතුමනි මිල අඩු කරලා තියෙනවා. පැනඩෝල් පෙත්තේ ඉඳන් අද හෘදයාබාධ රෝගියෙක්ගේ ඒ අවශ්‍ය කරන බෙහෙත් ටික ගන්න මිල අඩු කරලා තියෙනවා. ගරු සභාපතිතුමනි මම මතක් කරන්න කැමතියි, අපේ ගම්බල අහිංසක රෝගීන් ඉන්නවා, සමහරක් වෙලාවට වෛද්‍යවරයා චිට්ටකේ ලියලා දෙනවා මාසක බෙහෙත් ටික, නමුත් සතියකට ගන්න, සතියකට ලියලා දුන්නොත් දවස් 3කට ගන්න. මම හිතන්නේ අපේ ඇමතිතුමාට පින් සිද්ධ වෙන්න අද රෝගීන් තමුන්ට අවශ්‍ය කරන මාත්‍රාව ලබා ගන්නවා, මොකද මිල අඩු කරලා තියෙන්නේ. අද හිසේ හදයකට පැන්ඩෝල් පෙත්තක් ගත්තත් ඒකත් මේ යහපාලන ආණ්ඩුව තුළ අඩු කරලා තියෙනවා කියන එක බොහොම ආඩම්බරෙන් මතක් කර සිටිනවා. ඒ වගේම විශේෂයෙන්ම එදා රජයේ රෝහල්වල ගරු සභාපතිතුමනි රුධිර පරීක්ෂා කරන්න ගියාපුවම ලේ ටික අරගෙන එහෙට මෙහෙට දුවන්න ඕනේ, ඒ වගේම මුත්‍රා සාම්පල් එක අරගෙන එහෙට මෙහෙට දුවන්න ඕනේ. අද සියලුම රජයේ රෝහල්වල ඒ පරීක්ෂණ කටයුතු නොමිලේ කරනවා. අද ඒවා හරි ආකාරයට සිද්ධ වෙනවා. එදා අපිට මතකයි ඖෂධ කල්ලිකුත් වෙච්ච ඖෂධ, ඒ වගේම මේ රුධිර පරීක්ෂා කරන්න ගෙනාපු ඒ සියලුම අවශ්‍ය කරන අංග, මේ මේ මේවා කල්ලිකුත් වෙච්ච ඒවා. මේ රටේ ජනතාවගේ සෞඛ්‍ය එදා එදා හිටපු මැති ඇමතිවරු, ඒ වගේම ආණ්ඩුව විසින් මගහැරියා කියන එක අපි බොහොම ඕනෑකමින් මතක් කර සිටිනවා. ඒ වගේම මම හිතන්නේ ඉතාමත් වැදගත් කාරණයක් මේ අවස්ථාවේදී මේ සභාවේ මතක් කරන්නට ඕන. අපි දන්නවා මේ රටේ දැවැන්ත ප්‍රශ්නයක් වෙලා තියෙනවා පිළිකා රෝගීන්
අවසන් කරන්න.
මේ පිළිකා රෝගීන් රුපියල් 115කින් ඔවුන්ට ලැබෙන ප්‍රතිලාභ, ඔවුන්ට ලැබෙන මේ මේ ඖෂධ ටික එදා නතර කළා. නමුත් අපේ ගරු ඇමතිතුමා වැඩ බාර අරගෙන අද එතුමා මේ රෝගීන් සියලු දෙනාටම ඔවුන්ගේ ජීවිතාන්තය දක්වා අවශ්‍ය කරන ප්‍රතිකාර කරන්නට මුදල් වෙන් කරලා තිනවා. මම හිතන්නේ මේක ලොකු පිනක් ගරු ඇමතිතුමනි ඔබතුමා කරපු, මොකද මගේ පවුලෙත් අපිට හිතවත් අය පිළිකා රෝගීන් ඉන්නවා, ඒ වගේම මගේ පුංචිත් නැති වුණා පිළිකා රෝගීන්. ඉතින් මම විශ්වාස කරන්නේ මේක මුළු රහත් රටටම කරන සේවයක්. අද පක්ෂයක් නැහැ, ජාතියක් නැහැ, පාටක් නැහැ, කුලයක් නැහැ, මේ සියලු දෙනාට මේ ප්‍රතිලාභ ලැබෙනවා. ඒ වගේම ලක්ෂ 3ක වටිනා ස්ටෙන්ට් එක අද නොමිලේ ලබා දෙනවා ගරු සභාපතිතුමනි. මේක අපි රටට කියන්න ඕනේ. අද අපේ රටේ සමහරක් වෙලාවට අපේ මිනිස්සු දන්නේ නැහැ මේ රටේ ජනතාවට අපේ ආණ්ඩුවෙන් ලැබෙන ප්‍රතිලාභ. විශේෂයෙන් මගේ පියා දිවංගත දොස්තර ජයලජ්ජාද මැතිතුමාගෙත් එතුමත් ස්ටෙන්ට් එකක් දැම්මා. අපි දන්නවා මේ රටේ මොනතරම් දුගී දුප්පත් මිනිස්සු මේ ස්ටෙන්ට් එක දාගන්න එදා බැරුව දුක් විඳද කියලා. එදා මොනපොලියක් තිබුණේ. නමුත්
අද මේ යහපාල නාණ්ඩුව
හරහා
අපිට පුළුවන්කම ලැබිලා තියෙනවා
honorable member please wind up
මේ නොමිලේ මේ ස්ටෙන්ට් ලබා දෙන්න. ඉතින් මම හිතන්නේ ඔබතුමා ඉදිරියට කරගෙන යන සියලුම ව්‍යාපෘති වලට සාර්ථක වෙන්න කියලා මගේ ප්‍රාර්ථනාවත් එක්ක වචන ස්වල්පය අවසන් කරන ඔබ සියලු දෙනාට ස්තුතියි.
honorable sea nation
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதப் பொருள் என்பது மிக முக்கியமான அமைச்சர்களுக்குரியதாக அமைந்திருக்கின்றது. சுகாதார போஷணை சுதேச மருத்துவத்துறை, மற்றது வீடமைப்பு நிர்மாணத்துறை சார்ந்தது. உண்மையில் ஒவ்வொரு தடவையிலும் நாங்கள் விவாதத்தினை முன்வைக்கின்ற போது சில அமைச்சுகள் சம்பந்தமாக நாங்கள் குறைபாடுகளை சொல்வதுண்டு. ஆனால் சில அமைச்சுகள் விடயத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவிப்பதுண்டு. அதாவது வினைத்திறனுடன் செயல்படுகின்ற அமைச்சுகள் தங்களுடைய கருமங்களை முறையாக பணியாற்றுகின்ற போது நாங்கள் அவர்களுக்குரிய நன்றிகளை தெரிவிக்கின்ற ஒரு உரையாக அமைவதுண்டு. அந்த வகையில் சுதேச வைத்தியத்துறைக்கு பொறுப்பாக இருக்க மன்னிக்கவும் சுகாதார போஷணை சுதேச வைத்தியத்துறைக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர் டாக்டர் ராஜித சேனரட்ன அவர்களை எடுத்துக்கொண்டால், அவர்கள் வாண்மை உள்ள ஒரு அமைச்சராக இருக்கின்றார். அதாவது சுகாதாரத்துறையினை கையாளக்கூடிய ஒரு தொழிற்தகமை கல்வித்தகமை உள்ள ஒரு அமைச்சராக இருக்கின்றபடியால் இந்த விடயத்தில் என்னென்ன என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை பற்றி ஆராய்ந்து அவற்றை சரியாக முகங்கொடுத்து தீர்க்கக்கூடிய ஒரு ஆளுமை உங்களுடைய தொழில் வாண்மை ரீதியாக பெற்றிருக்கின்றீர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் பல விடயங்களை சரியாக கையாளக்கூடியவர் என்பதை நாங்கள் அறிகின்றோம். அநேகமாக நாங்கள் சொல்லுகின்ற விடயங்களை செவி மடுக்கின்ற அல்லது செவியில் ஏற்றிக்கொள்ளுகின்ற ஒரு பண்பு உங்களிடம் இருக்கின்றது. உடனுக்குடன் அந்த விடயங்களுக்குரிய பதில்களை கொடுக்கின்றீர்கள். அது மட்டுமல்லாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உரிய அதிகாரிகளுக்குரிய பணிப்புரைகளையும் அவ்வப்போது நீங்கள் விடுவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். அந்த அடிப்படையில் உங்களுடைய தலைமையில் இயங்குகின்ற இந்த சுகாதார அமைச்சானது பாரபட்சம் இல்லாமல் பக்கச்சார்பு இல்லாமல் சகல பகுதிகளுக்கும் அந்த சேவை கிடைக்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்டீர்கள் வடக்கு மாகாணத்தில் செலவு செய்த அந்த சுகாதாரத்துக்காக செலவு செய்த பணத்தொகையை பற்றியும் அங்கிருக்கின்ற தாதியர்கள் பற்றியும் குறிப்பிட்டிருந்தீர்கள். ஏனைய மாகாணத்தை விடவும் கூட அங்கு தாதியர்கள் இருப்பதாக குறிப்பிட்டிருந்தீர்கள். உங்களுடைய அந்த செயல்பாட்டை நாங்கள் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். அதே போன்று உங்களுடைய இந்த சேவையின் போது சில வேளைகளில் நீங்கள் மாகாணங்களுக்கு பாரபட்சம் இல்லாமல் அந்த நிதியினை ஒதுக்குகின்றீர்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். எல்லா மாகாணங்களுக்கும் எல்லா மக்களுக்கும் சரியான சமத்துவமான சேவை கிடைக்க வேண்டும் என்பதில் நீங்கள் ஒரு நல்லாட்சி நடைபெறுகின்ற இந்த அரசாங்கத்தில் நல்ல சாட்சிகளாக இருக்கின்ற அமைச்சர்களில் நீங்களும் ஒருவராக இருக்கின்றீர்கள். அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போன்றுதான் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சரை எடுத்துக்கொண்டாலும் கூட அவரும் ஒரு பரிசுத்தமான முறையில் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் அக்கறை காட்டுகின்றவர் என்ற வகையில் அவருடைய பணியும் எமது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது, உங்களுடைய பணியும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. அதேவேளை சில வேளைகளில் என்னென்றால் கடந்த காலத்தில் 30 வருடங்கள் யுத்தம் நடைபெற்ற போது அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் சில தமிழ் பிரதேசங்கள் கவனம் செலுத்தவில்லை. அதாவது யுத்தம் நடந்து கொண்டிருந்த போது அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில் கவனம் செலுத்தக்கூடிய மனோநிலை அப்போது அந்த மக்களுக்கு இருக்கவில்லை. அதன் காரணமாக இந்த தமிழ் பிரதேசங்கள் அபிவிருத்தியில் ஒரு பின்தங்கிய நிலையில் காணப்பட்டது எல்லா துறைகளிலும்தான். ஆனால் தற்போது நீங்கள் எல்லா துறைகளுக்கும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த அபிவிருத்தி இடைவெளிகள் ஏற்படக்கூடாது என்பதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கின்றீர்கள். இதில் பாரபட்சம் ஏற்படக்கூடாது, தமிழ் மக்கள் சந்தேக பார்வை கொள்ளக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாக நீங்களும் உங்களுடைய அதிகாரிகளும் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் இந்த கிழக்கு மாகாணத்தில் ஒதுக்கப்படுகின்ற இந்த நிதி மூலங்கள் எந்த அளவுக்கு எல்லா சமூகங்களும் வாழுகின்ற இடங்களுக்கு சென்றடைகின்றது என்ற விடயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். வடக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஓரளவுக்கு அந்த பிரதேசங்களில் தமிழ் மக்கள் செறிவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் ஏறத்தாழ எங்களுடைய பழைய கணிப்பின்படி இப்போது இருக்கின்ற கணிப்பின்படி 39.6% தமிழர்கள் வாழுகின்றார்கள். 37 தசம் 69 வீதமான முஸ்லிம்கள் வாழுகின்றார்கள். அடுத்த வீதத்தில் வந்து சிங்கள மக்கள் வாழுகின்றார்கள். மூன்று இனத்தவர்களும் வாழுகின்ற ஒரு மாகாணம். இந்த மாகாணங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி மூலங்கள் இந்த தமிழ் பிரதேசங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற விடயத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக நான் ஒரு விடயம், அது இந்த பாராளுமன்றத்திற்கு அப்பால் பட்ட விடயமாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த கிழக்கு மாகாணத்தில் அது உங்களுக்கு அப்பால் பட்ட விடயம், நீங்கள் அதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. கிழக்கு மாகாணத்தில் கடந்த முறை 16 ஹாஸ்பிட்டல் அப்கிரேட் பண்ணப்பட்டது. 16 ஹாஸ்பிட்டல்கள் தரம் உயர்த்தப்பட்டன. அந்த தரம் உயர்த்துகின்ற போது இந்த மூன்று இனத்தவர்களும் வாழுகின்ற அந்த மாகாணத்தில் 3-5-15 என்ற அடிப்படையில் 5-5 ஹாஸ்பிட்டல்கள் இன அடிப்படையில் வாழுகின்ற இடத்தில் தரம் உயர்த்தப்பட்டிருந்தால் அது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கும். ஆனால் அந்த தரம் உயர்த்துகின்ற விடயத்தில் செய்யப்பட்ட ஒரு பாரபட்சம் எங்களை சிந்திக்க வைக்கின்றது. அதாவது 11 முஸ்லீம் வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தன, 3 சிங்கள மக்கள் வாழுகின்ற பிரதேசத்தில் இருக்கின்ற வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தன, ஆக 2 வைத்தியசாலைகள் தான் தமிழ் வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்பட்டிருந்தன. அதற்கும் உங்களுக்கும் அது சம்பந்தம் இல்லை. ஆனால் இப்படிப்பட்ட சில இடைவெளிகள் அபிவிருத்தி சார்ந்த விடயங்களில் காட்டப்படுகின்ற பாரபட்சங்கள் இடைவெளிகள் இருக்கின்றபடியால் எங்களுடைய கௌரவ பிரதி அமைச்சர்கள் இந்த விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அது கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் அமைச்சர் அவர்கள் உங்கள் தலைமையில் கிழக்கு மாகாணத்தில் அந்த அபிவிருத்திகள் செம்மையாக சிறப்பாக நடைபெறும் என்று அவர் எதிர்பார்க்கின்றார். எதிர்பார்க்கின்ற போது நீங்கள் அந்த வைத்தியசாலைகள் சார்ந்த அபிவிருத்தி
பாராளுமன்ற
உறுப்பினர்களே, நீங்கள் அந்த தரம் உயர்த்த விடயம் வந்து மாகாண சபையில் நடந்த விடயம்
நான் சொன்னேன்.
சரி, அதில் வந்து டிஎன்ஏம் இருந்துச்சு, முஸ்லீம் காங்கிரஸும் இருந்துச்சு. அப்போ உங்களோட டிஎன்ஏ அமைச்சர் தத்துவமே அப்படி செய்யவே இல்லாது. ஏன்டா அவங்களுக்கும் உரிமை கேட்கறதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிற கணக்கு எனக்கு தெரியா. இருந்தாலும் இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஹாஸ்பிட்டல் தமிழ் பகுதியும் நிறைய இது கூட பட்டிருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனா இது வந்து இந்த பிரச்சனை வந்து மாகாண மட்டத்தில்
சொல்லித்தான் சொல்றேன். அந்த விடயத்தை மாகாண மட்டத்திற்குரிய பிரச்சனை, இது அமைச்சருக்கு பொறுப்பு இல்லை என்ற விடயத்தை சொல்லித்தான் நான்
சொல்றேன். அந்த சபை இருக்கக்குள்ள அவங்க அதை தீர்மானிச்சுக்கோ அந்த விஷயத்தை.
நிச்சயமா நான் சொல்றேன் அமைச்சர் அவர்களே, பிரதி அமைச்சர் அவர்களே, அமைச்சர் பிரதி அமைச்சர்கிட்ட சொல்றேன், பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த விடயத்தில்
මම වෙන් කරපු මුදල් වලින් ඔබතුමාට මම
මොකෙන්ද ඉංග්‍රීසි I can
understand you know honorable member you know last year we have allocated over 2536 million to the provincial council. Yeah. Okay, out of that the highest allocation given to the eastern province.
Yes,
eastern province we have allocated 577 million from my money. From yes. the central government, additional money, not from the what you get from the government, yes. right? Health ministry board. After that only, that the western province has got. Western province we have allocated only 560 million. 577 million allocated to the eastern province.
Yes.
But we allocate this money to the provincial council.
Yes.
Because yes. I have no powers to allocate to yes, each yes. and every hospital.
Yes, I agree
from there, I don't know how they are being distributed.
Yes.
Right? Mm. At the provincial council, provincial ministers conference, they say that these shortages are there, these yes. problems are there.
Yes.
Then we allocate, then we ask for the estimates and we allocate money. But after that, we don't know to which areas it had gone.
Yes.
So it is up to you all to check that and let us know.
Yes,
if that
yes.
is not been properly distributed, then we can take action.
I agree this matter, honorable minister. This is your this is not your mistake. இந்த விடயத்தில் நான் உங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்கள் சொன்னார், டிஎன்ஏயும் இருக்கின்றது, எஸ்எல்எம்சியும் இருக்கின்றது. அது உண்மையை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆனால் அந்த இடத்தில் அதையும் மீறி இந்த செயல்பாடு நடந்திருக்கின்றது என்ற விடயத்தை தான் நான் சொல்லுகின்றேன். இது நான் பொய் சொல்லவில்லை,
நடந்தபடியாக
நிதி ஒதுக்கீடு விடயத்தில் உங்களுக்கு தெரியும், மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தமட்டில் இரண்டு பிரதேசங்களாக இருக்கின்றது. ஒன்று மேற்குப்புறம் முழுமையாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசம். அந்த முழுமையாக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் பல வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படாத நிலையில் இருக்கின்றது. அண்மையில் நீங்கள் மகளிர் தீவுக்கு வந்தீர்கள், வந்து அந்த மகளிர் தீவு வைத்தியசாலையில் நான் நினைக்கிறேன் 15 மில்லியன் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு கட்டடத்துக்குரிய அடிக்கலை வைத்து சென்ற போது நானும் வந்திருந்தேன்.
Honorable Member, you have 2 minutes only. More, 2 minutes more.
மணிக்கவும் பிரதி அமைச்சர் அவர்களே,
காலிட்டிகா கடும் அமைத்துவா கிரிட்டிக்கல்ல பேதலி கிரிம் கரகர் இருந்தீங்க.
நீங்கள் உங்களுடைய
அவசர மோதே காலிட்டிகா கடும்.
Only 2 minutes I have.
Now, okay, I'll repeat my speech.
ஆகவே நான் இந்த இடத்தில் நான் பல விடயங்களை சுட்டிக்காட்ட வந்தேன். எங்களுடைய இடையில் இந்த குறுக்கீடுகள் இருந்தபடியால் அதனை நான் சொல்ல முடியாமல் போய்விட்டது. எனவே இந்த வருகின்ற காலத்தில் இரண்டரை வருடங்கள் நாங்கள் பாராளுமன்றத்திற்கு வந்து கழிந்து விட்டது. வருகின்ற காலத்தில் இந்த பல குறைபாடுகள் இருக்கின்ற நான் அமைச்சரிடம் நான் தனிப்பட்ட முறையில் இந்த விடயங்களை உங்களுக்கு நான் தகவலாக தருகின்றேன். பல விடயங்கள் இருக்கின்றன. ஏனென்றால் நான் குறிப்பிட்டு வந்த விடயங்கள் எதையும் கூற முடியாத நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் நான் வீடமைப்பு அமைச்சை பற்றியும் நான் கூற வேண்டி இருக்கின்றபடியால் இந்த 2 நிமிடத்தையும் நான் பயன்படுத்திக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் நான் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சு பற்றிய விடயத்தில் நான் திருப்தி அடைகின்றேன், நன்றி சொல்லுகின்றேன், பாராட்டுகின்றேன். ஏனென்றால் கடந்த வரவு செலவு திட்டத்தின் போது நான் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தேன், கிழக்கு மாகாணத்தில் இந்த வீடமைப்பு சம்பந்தமான விடயங்களில் பட்டி தொட்டி மூளை முடுக்குகள் சந்து பந்துகளிலெல்லாம் இந்த வீடுகள் அமைக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது நீங்கள் அப்போது எழுந்து நின்று எனக்கு நல்ல பதில் சொன்னீர்கள். நிச்சயமாக நீங்கள் அடையாளப்படுத்துகின்ற அந்த மூளை முடுக்குகள் அந்த அதிகஷ்ட பிரதேசங்களிலும் அந்த வீடுகள் கட்டப்பட வேண்டும் என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் சொன்னவற்றை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். ஆகவே சொன்னபடி நடக்கின்ற ஒரு அமைச்சராக அல்லது சொன்ன விடயத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு வினைத்திறன் உள்ள அமைச்சராக நான் அடையாளம் கண்டிருக்கின்றேன். அதற்காக எமது மக்களின் சார்பாக உங்களுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் இந்த தெரிவித்துக் கொள்கின்றேன். அந்த அடிப்படையில் இந்த விவேகானந்தபுரம், கண்ணபுரம், திக்கோடை, தும்பங்கேணி, தாந்தாமலை, கச்சக்கொடி, சுவாமிமலை, நெடியமடு என்றெல்லாம் சொல்லப்படுகின்ற எவரும் எந்த அரசியல்வாதிகளும் கூட கால் வைக்க முடியாத இடங்களில் கூட இந்த கஷ்டப்பட்ட மக்களுக்காக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக உங்களுடைய வீடமைப்பு சேவை சென்றடைந்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் சென்ற முறை சொன்ன அந்த விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் பெரும்பாலும் முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். அதற்காக பாராட்டுகின்றோம். அதேவேளை ஒரு சிறிய வேண்டுகோள், உங்களுடைய தந்தையாரின் காலத்தில் கூட இந்த பிரதேசங்களில் வீடுகள் கஷ்டமான பிரதேசங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. அதில் குறிப்பாக அந்த மாணிக்க பிள்ளையார் கிராமம் என்று சொல்லப்படுகின்ற நரிப்பில் தோட்டத்து கிராமத்தில் உங்களுடைய தந்தையாரால் அமைக்கப்பட்ட அந்த வீடுகள், நான் நினைக்கின்ற 50 வீடுகள், அந்த வீடுகள் இப்போது அதற்கு பிறகு எந்த விதமான ஒரு திருத்தமும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றபடியால் தயவு செய்து அந்த மாணிக்க பிள்ளையார் கிராமம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நரிப்பில் தோட்டம் கிராமத்தில் இருக்கின்ற வீடுகளுக்கு திருத்தம் செய்வதற்கு உங்களுடைய நிதியிலிருந்து அந்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இந்த விடயத்தை உங்களிடம் சொல்லும்படி அவர்கள் கேட்டிருந்தார்கள். இந்த விடயத்தை சொல்லுகின்றேன். நீங்கள் இந்த 1000 வீட்டு திட்டங்களை உண்மையில் பல தடைகளுக்கு மத்தியில் கேட்டுக்கொண்டதற்கு அமைய கொண்டு வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய சேர்மன் அதாவது இந்த தவிசாளர் கூட இதில் மிகவும் அக்கறையாக செயல்படுகின்றார். பிரதி அமைச்சர் அவர்களும் கூட அண்மையில் வந்து உங்களோடு முற்றாக ஒத்துழைத்து எங்களுக்கு 500 பேருக்கு 500 கடன் திட்டத்தையும் கூட வழங்கி சென்றிருந்தார். எனவே பிரதி அமைச்சர் இந்திக்க பண்டாரா அவர்களையும் நான் இந்த இடத்தில் பாராட்ட வேண்டும். அவருடைய செயல்பாடும் எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இருக்கின்றது. எனவே உங்களுடைய அமைச்சும் பிரதி அமைச்சும் மிக நன்றாக சேவை செய்கின்றது. இன்னும் எங்களுக்கு அந்த வீட்டுத் திட்டத்தில் காணப்படுகின்ற குறைபாடுகளை அகற்றுவதற்கேற்ற விதத்தில் இன்னும் ஒரு 1000 வீடுகளை தருவீர்களாக இருந்தால் அந்த வீட்டுத் திட்டத்தை பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்று எனது கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி.
தேங்க்யூ வெரி மச். கரூர் லக்கி ஜெயவர்தன மந்திரித்துமா
மூலாசன்னாரோட கரு வந்தித்துமணி பிரஜாச்சந்திரவாதி பாலனைக்க மூலிக மினி சைத்வாசகம் வசதி செலக்கென சௌக்கிய நிவாச விஷய பிரிபந்த மது தவசை பெற்ற சாக்காச்சாவிட்டு இக்கோனட்டு அவஸ்தா வக்சால் சாதி பிரிபந்த புத்துமாட்ட பழமையும் ஸ்துதி வந்தேனுவா நிவாச இதுக்கிரி அம்மாத்தியான்சி பயசீர்ஷத் சௌக்கிய போஷணா தேசிய வைத்திய அம்மாத்தியான்சி பயசீர்ஷத் පිළිබඳ කතා කරනකොට 2015 බලයට පත් වුණ යාපාලන රජය තුළ මෙම අමාත්‍යාංශ දෙක තුලින් මේ රටට
ජනතාව ඕඩර් ප්ලීස් ඕඩර් ප්ලීස් ගරු නියෝජ්‍ය කතානායකතුමා මූලාසනයට පැමිණිනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, ඉතා වැදගත් විවාදයක් පැවතින මේ අවස්ථාවේ අදහස් ප්‍රකාශ කරන්නට අවස්ථාව සැලසීම පිළිබඳ සතුටින් අතර ඔබතුමාගේ මූලාසනත්වයෙන් මේ කතා කිරීමත් සතුටක් කියන එක මතක් කරන්න ඕන. 2015 බලයට පත් වුණ යාපාලන රජය මගින් මේ අමාත්‍යාංශ දෙක බාරව කටයුතු කරන අපේ සජිත් ප්‍රේමදාස ගරු ඇමැතුමත්, රාජ්‍ය සේනාරත්න ගරු ඇමැතුමත්, එවාගේම නියෝජ්‍ය අමාත්‍යවරු ලෙස කටයුතු කරන පාසල් කාසිම් මැතිතුමත්, ඉන්දික බණ්ඩාරනායක මැතිතුම ඇතුළු මම හිතන්නේ යමාත්‍යංශී ලේකම්තුමල්ලත් ප්‍රමුඛ ආයතන ප්‍රධානි විසින් දෙන නායකත්වය තුළ මේ රටට විශිෂ්ට ගණයේ සේවාවක් සැලසිලා තියෙනවා කියන එක සතුටින් සඳහන් කරන්න පුළුවන්. ඒ නිසා එතුමලට මගේ ස්තුතියත් මේ අවස්ථාවේදී පුද කරනවා. විශේෂයෙන්ම සෞඛ්‍ය අමාත්‍යංශය ගැන කතා කරනවා නම්, සෞඛ්‍ය අමාත්‍යංශයේ ප්‍රගතිය පරකරලා තියෙන කාර්ය සාධනා ප්‍රගති වාර්තාව කියවන විට අපිට සතුටු වෙන්නට පුළුවන්. මම හිතන්නේ නිදාසෙන් පස්සේ මේ රටේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයට සිදු වෙන සේවාවන් සංසන්දනය කරනවා නම් මේ වසර දෙක තුළ විශිෂ්ට ගණයේ සේවාවක් සැලසිලා තියෙනවා කියන එක අවිවාදයෙන් පිළිගත යුතු වෙනවා. ඒ වගේම මේ තුළ මම හිතන්නේ පහුගිය කාලේ කෙරුණ වැඩ තුළ මේ රටේ ජනතාවට විශාල සේවාවක් සැලසුණා. විශේෂයෙන්ම ඖෂධ 48ක මිලාඩු කිරීම, ඒ වගේම පිළිකා රෝගීන්ට ඖෂධ ලබා දීම, ඒ වගේම කාච ලබා දීම, ස්ටෙන්ට් ලබා දීම වගේ දේවල් මම හිතන්නේ මේ රටේ රෝගීන්ට උසුලන්න බැරි මට්ටමක තිබ්බ මිල ගණන් පාතද මන්නට සෞඛ්‍ය ඇමැතුමා කටයුතු කිරීම ප්‍රශංසනීය කියන එක මතක් කරන්න. ඒ වගේම 2015 පස්සේ මම හිතන්නේ අපේ රෝහල් පද්ධතිය වැඩි දියුණු කරන්න විශේෂ ගානේ බිල්ඩින්, ඒ වගේම ගොඩනැගිලි ගණනාවක් ඉදි කරන්නට දැන් කටයුතු සකස් වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම මහනුවර මහරෝලට විශේෂ අවස්ථා සලසා දීම පිළිබඳ මහනුවර නියෝජනය කරන මන්ත්‍රීවරයාගේ මගේ ස්තුතිය ඇමතුමාට පුද කරනවා. ඒ වගේම කාර්ය මණ්ඩල ක්‍රමවත් කරන්න, නිලධාරීන් පත් කරන්න, ඒ වගේ කටයුතු කරලා මේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රය නංවන්නට එතුමා දරණ දායකත්වය අපි අගය කරන්න ඕන. ඒ නිසා විශේෂයෙන්ම අද රෝගීන්ට මුණ පාණ්ඩ සිදුවලා තියෙන විශේෂ අවස්ථාවක් විදිහට මම දකිනවා මෙතන පෞද්ගලික වෛද්‍ය සේවාව නියාමනය කරන වැඩපිළිවෙළක් ගරු ඇමතුමාගේ අවධානය තුළ ඉදිරියේදී ක්‍රියාත්මක කියලා අපි බලාපොරොත්තු වෙනවා. අද මේකට මුණ දෙන්නට බැරුව ජනතාව විශාල වශයෙන් ඒක පීඩනේ ලබනවා කියනක ගරු ඇමතුමා දැන් තේරුම අරගෙන ඒ සඳහා සමහර අවස්ථාවල කටයුතු කරලා තියෙනවා. ඒ වගේම වෛද්‍ය පරීක්ෂණවල මිල අඩු කරන්නට ඒ පෞද්ගලික වෛද්‍ය සේවයට නියම කරලා තිබීමත් ඉතාම ප්‍රශංසනීය කියන එක මතක් කරන්න. යාකාරයට එතුමා කරගේ වැඩපිළිවෙලට අපේ ශක්තිය ධෛර්යය ලබා දෙනවා. විශේෂයෙන් විපක්ෂය අද යම් යම් කරුණු මතක් කෙරුවත් අද එක පාලනයක් තුළ රටක් නැති නිසා විශේෂයෙන් පළාත් සභා රෝවල් වල පවතින අක්‍රමිතාවය නිසා ඒ අඩුපාඩු නිසා අද මේ ශේෂ්ඨයට විශාල පාඩුවක් සිදු වෙලා තියෙනවා කියලා මතක් කරන්න. ඒ වගේම අද දවසේ කතා කර මේ නිවාස අමාත්‍යංශ පිළිබඳවත් අපි සතුට වෙනවා. විශේෂයෙන් නිවාස ඉදිකිරීම අමාත්‍යවරයා වශයෙන් කටයුතු කරන අපේ ගරු අමාත්‍ය සජිත් ප්‍රේමදාස මහත්මයා මේ වෙනකොටත් මේ අවුරුදු දෙක වගේ කෙටි කාලය තුළ විශිෂ්ට ගණයේ සේවාවක් සලසලා තියෙනවා කියන එක මතක් කරන්න. අද උදාකල ගම්මාන ඇතිකරන්න, ඒ වගේම ආදර්ශ ගම්මාන ඇතිකරන්න නිවාස ණය වැඩි වශයෙන් ලබා දෙන්න එතුමා කටයුතු කරනවා. මේ තුළ අද අපේ ලක්සංඛ්‍යාත ජනතාවකට මේ තුළ සහන ලැබෙමින් පවතිනවා. ඒ වගේම කඩාවැටෙන ආයතන අපේ අර විපක්ෂයේ පොදු විපක්ෂයේ මන්ත්‍රීවරු කතා කරන ආකාරයට ඒ කාලේ කරපු වැඩ තුළ මේ අමාත්‍යංශ සිදුනේ දූෂණ වංචා අවම කරන්නට ගරු ඇමතුමා කටයුතු සකස් කරලා තියෙනවා. ඒ වගේම ඉංජිනේරු සංස්ථාව, ඒ වගේම ගොඩනැගිලි දෙපාර්තමේන්තුව, රාජ්‍ය නිර්මාණ නීතිගත සංස්ථාව වගේ ආයතන වැඩි දියුණු කරන්න, ඒ වගේම ප්‍රයෝජන අරගෙන මේ රටේ ජනතාවට සේවාවන් සලසන්න, ඒ වගේ ක්‍රමවත් කිරීම පිළිබඳවත් විශේෂ ස්තුතියක් එතුමාට පුද කරන්න කැමැති. ඒ ආකාරයට නිවාස වැඩපිළිවෙළ තවත් ක්‍රමවත් කරන්නට අවස්ථා එතුමා බලාපොරොත්තු වෙනවා. ඒ ණය ලබා දීම ඉතාම සාර්ථක විදිහට අද දියත් වෙනවා. ඒ ණය මම දැන් සමහර අවස්ථාවල ණය ලබාදීමේදී කොටස් ලබාදීමේදී ඇතිවන ප්‍රමාදයන් පිළිබඳව ගරු ඇමතුමාගේ අවධානයට යොමු කරන්න කැමති. ඒ වගේම තවත් ණය අපේක්ෂිත විශාල පිරිසක් අපේ ගම්වල විශේෂයෙන්ම ග්‍රාමීය පළාත්වල සිටිනවා. ඒ අයට බැංකු ණය ලබා ගැනීම ඇති දුෂ්කරතාවය නිසා නිවාස අධිකාරිය ලබා දෙන ඒ නිවාස ණය ලබා ගන්නට වැඩි අවශ්‍යයෙන් පෙළඹෙනවා කියන එකත් මතක් කරන්න ඕනේ. ඒ තුළ ඉත අඩු පොලියකට ලබා දෙන මේ ණය මේ රටේ නිවාස පද්ධති දියුණු කරන්න ඉතා යුවල් වෙනවා කියන එකත් අපි කල්පනා කරනවා. ගරු ඇමතුමා විශේෂයෙන්ම හිටපු ජනාධිපති රණසිංහ ප්‍රේමදාස මැතිතුමා එදා නිවාස විප්ලවයක් මේ රටේ ඇති කෙරුවා. විප්ලවයේ දිගටම යන්න පෞගේ කාලවල අපිට අපහසු වුණත් වර්තමානයේ මේ විප්ලවය නැවත මේ රටේ ඇති කරන්නට කරන ව්‍යායාම සාර්ථක වේවායි කියලා අපි ප්‍රාර්ථනා කරනවා. ගරු රාජ්‍ය සේනාරත්න මැතිතුමාත් ඒ වගේම අපේ ගරු සජිත් ප්‍රේමදාස මැතිතුමාත් ඒ ගෙන යන නායකත්වය තුළ ඒ නියෝජ්‍ය අමාත්‍යවරුන්ගේ ඒ ශක්තිය තුළ ඒ නිලධාරී මණ්ඩලයේ ශක්තිය තුළ මේ වර්ෂයේ ඉදිරි කාලයේදී මේ රටේ මේ සියලුම ප්‍රශ්නවලට විසඳුම් ලැබේවා කියන ප්‍රාර්ථනාව තමයි මම නවතිනවා. ස්තුතියි.
මරුවල් කාදමස්ථාන් you have 8 minutes.
බිස්මිල්ලාහිර් රහ්මානිර් රහීම්. ගෞරව ප්‍රතිසභා නායර් අවර්ගලේ, එමෙද நாட்டின் சுகாதார அமைச்சர் கடமை புரிந்த ஜனாதிபதி அதிமேதக மைத்திரிபால சிறிசேன அவர்கள் மற்றும் தற்போதைய அமைச்சர் கௌரவ் ராஜித சேனாரத்ன அவர்களது முன்னெடுப்பில் கிராமப்புற மக்களின் உணர்வுகளை மதிக்கும் ஒரு சுகாதார கொள்கை இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டதை உள்ளதையிட்டு வன்னி மக்கள் சார்பாக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கௌரவ ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தில் செயல்பட்ட காலங்களில் தான் பெற்ற அனுபவங்களையும் முன்னுதாரணமாக பெற்று தேசிய சர்வதேச மருந்து மாபியாக்களின் ஏகாதிபத்தியத்திலிருந்து அப்பாவி மக்களை பாதுகாக்க துணிச்சலுடன் மேற்கொண்ட பல நடவடிக்கைகளில் அத்தியாவசிய மருந்துகளின் விலை குறைப்பு குறிப்பிடத்தக்கதாகும். புயத்தலுக்கு எதிரான பக்கெட்டுகளில் 80% எச்சரிக்கை அறிவித்தலை அமலாக்கம் செய்ததும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு சவால் மிகு தீர்மானமாகும். அத்துடன் சிகரெட் விற்பனை மேலும் கட்டுப்படுத்தப்படல் வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, கடந்த கால யுத்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வன்னி மக்களின் சுகாதார தேவைகளை பட்டியலிட்டு சொல்லலாம். அங்குள்ள வைத்தியசாலைகளின் ஆங்காங்கே பல சந்தர்ப்பங்களில் முக்கியமான மருந்து வகைகள் தட்டுப்பாடுகள் நிலவுவதை கௌரவ சுகாதார அமைச்சர் அவரின் விசேட கவனத்திற்கு சமர்ப்பிக்கலாம் என நினைக்கின்றேன். அந்த வகையில் வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் வாழும் பெரும்பான்மையான ஏழை நோயாளர்களுக்கு சிறந்த முறையில் சாதாரண விலையில் மருந்துகளை பெற்றுக்கொள்ள அரச ஒசுசல மருந்தகங்களை அமைத்து அந்த மாவட்டங்களின் மக்களின் வாழ்வில் ஒளியேற்றுமாறு கௌரவ சுகாதார அமைச்சர் அவர்களிடம் மிகவும் விநயமாக வன்னி மக்கள் சார்பாக வேண்டிக் கொள்கிறேன். வன்னி மாவட்டத்தில் பிரதேச வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படல் வேண்டும். பொதுவாக ஒரு பிரதேச வைத்தியசாலையில் 2 வைத்தியர்கள் கடமையில் இருக்க வேண்டுமாக இருப்பினும் தற்போது வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் உள்ள அநேகமான பிரதேச வைத்தியசாலைகளில் ஒரு வைத்தியரை கடமையில் உள்ளமையினால் மக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்குகின்றனர். அதாவது அங்கு 24 மணி நேரமும் செயல்பட வேண்டிய வைத்தியசாலைகள் குறிப்பிட்ட காலையிலிருந்து பின்னரம் வரை தான் செயல்படுகின்றது. ஏனைய நேரங்களில் அங்கே அந்த வைத்தியர்கள் பற்றாக்குறையினால் செயல்படாமையினால் பெரிதும் ஏனென்றால் அங்கு இருப்பவர்கள் மிகவும் வறிய நிலையில் உள்ளவர்கள், அவர்கள் மிகவும் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே மிகவும் அடுத்த முறையில் அங்கு வைத்தியர்களை எமது பகுதிக்கு கூடுதலாக இந்த பிரதேச வைத்தியசாலைகளுக்கு இரு வைத்தியர்களாவது நியமிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல பிராந்திய வைத்தியசாலைகளில் மகப்பேற்று வசதிகள் விருத்தி செய்யப்படல் வேண்டும். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, வடமான வைத்தியசாலைகளில் 150 மேற்பட்ட தாதிகள் பற்றாக்குறை நிலவுகிறது. அத்தோடு இவ்வருடம் 100 அதிகமான தாதிகள் இடமாற்றம் பெற்று செல்வதற்கு விண்ணப்பித்துள்ளனர். அதேபோல மருத்துவ பரிசோதகர்கள் வெற்றிடங்களும் பரவலாக காணப்படுகின்றது. எனவே வடமாகாணத்தின் வைத்தியத்துறை செவ்வனை நிறைவேற்ற தற்பொழுது வெற்றிடமாக உள்ள வைத்தியர்
காதிமார் சிற்றூழியர்கள் மற்றும் ஆய்வக உதவியாளர்கள் குறைபாடுகள் நிவர்த்தி செய்து தருமாறு வேண்டுகிறேன். மேலும் நிரந்தர சுகாதார சேவையில் இணைத்துக்கொள்ளப்படாத சுகாதார தொண்டர்களின் குடும்ப நிலை மற்றும் அவர்களின் யுத்த கால பகுதியில் வழங்கிய சேவைகளை கவனத்தில் கொண்டு அவர்களுக்கும் சுகாதார சேவையில் உள்வாங்கப்படல் வேண்டும். தகுதியான கல்வி தமையுள்ள வடபகுதி இளைஞர்கள் யுவதிகள் உரிய நியமனங்கள் வழங்கும் பட்சத்தில் நீண்ட காலத்திற்கு தாதியர் சேவையில் குறைபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்கலாம் என்பதனை கௌரவ அமைச்சர் அவர்களின் மேலான கவனத்திற்கு சமர்ப்பிக்கின்றேன். வடக்கு மற்றும் கிழக்கு யுத்த கால பகுதிகளில் அப்பகுதியின் கல்வி நிலையில் ஓரிய தேக்க நிலை ஏற்பட்டதை நாம் அறிவோம். எனவே இப்பிரதேச சுகாதார சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் வேலை தேசிய மட்டத்தின் வேண்டப்படும் தகமைகளை விட சற்று குறைவான தகமைகளை கொண்ட வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேச இளையோர்களுக்கு இந்த பதவிகளை நியமிப்பதற்குரிய வாறு அவர்களுக்கு உள்வாங்கப்படல் வேண்டும் என்பதனை வலியுறுத்துகிறேன். கௌரவ தலைமைதாங்க கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் இந்த இடத்தில் ஒரு விடயத்தை குறித்து காட்ட விரும்புகிறேன். அதாவது நான் அறிந்த வகையில் தமது பிரதேச ஊழியர்களை வன்னி பிரதேசத்தில் வேலை கமர்த்தாது வன்னி பிரதேச வெற்றிடங்களை வன்னி இளைஞர் யுவதிகளுக்கு முன்னுரிமை வழங்கி நிரப்பும் ஒரு சில அமைச்சர்களில் எமது அமைச்சர் கௌரவ ராஜித சேனாரட்ன அவர்களும் ஒருவராவார். அவரது இந்த முன்மாதிரியான செயல் நடவடிக்கைக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இலங்கை வரலாற்றில் வீடமைப்பு மற்றும் அரச வீட்டு திட்டங்கள் பற்றி பேசுவதாயின் முன்னாள் ஜனாதிபதி அமரர் ஆர் பிரேமதாச அவர்களை நினைவு கூறாது இருக்க முடியாது. கொழும்பில் வாழ்ந்த அவர் கொழும்பில் மாத்திரமின்றி வடக்கு தொடக்கம் தெற்கு வரையிலான அனைத்து கிராமங்களிலும் அவரின் பெயரை இன்னும் நினைவு கூறும் வகையில் அவர் கட்டிய வீடுகள் உறுதியாக பல வறிய குடும்பங்களுக்கு புகலிடம் அளித்து வருகின்றது. 2000 ஆண்டில் அனைவருக்கும் புகலிடம் என்ற துணைப்பொருளிலான 10 லட்சம் வீட்டு திட்டம் இலங்கையின் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்ச்சி திட்டம் மாத்திரமன்றி ஐக்கிய நாடுகளின் யூஎன் ஹேபிடட் என்ற செயல்திட்டமும் சர்வதேச வீடமைப்பு வருடம் பிரகடனப்படுத்தப்படுவதற்கும் அடிப்படையாக அமைந்தது. இன்று அவரது புதல்வர் தந்தை வழியில் இந்த முயற்சியை முன்னெடுப்பதையிட்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனெனில் இந்த மனிதநேயமிக்க பணியில் பாராபட்சமின்றி நாட்டு மக்கள் அனைவரும் பயன்பெறுவார்கள் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆகவே வன்னி பிரதேசத்தில் இதுவரை மீள்குடியமர்த்தப்பட்ட குடும்பங்களுக்கு சுமார் 50,000 வீடுகளின் தேவைகள் இன்னும் உள்ளதுடன் மேலும் 50,000 குடும்பங்களுக்கு காணியுடன் வீடுகளும் வழங்கப்பட வேண்டியுள்ளது. அதே போல் தற்பொழுது அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் மாதிரி கிராமமாக தொடர் வீடமைப்பு திட்டத்துடன் தனி வீட்டு திட்டமும் செயல்படுத்தப்படல் வேண்டும். ஒரு வீடு கட்டுவதற்கு தற்போது வழங்கப்படும் 5 லட்சம் மானிய தொகை 8 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதை கோரிக்கை ஏனைய அதாவது அரசாங்கத்தால் ஏனைய அமைச்சுக்கள் மூலம் வழங்கப்படும் வீடுகள் 8 லட்சம் பெறுமதியானதாக இருக்கின்றது. அதிலும் தங்களுடைய உழைப்பை இட்டுத்தான் அந்த மக்கள் அந்த வீடுகளை பெறுகின்றார்கள். எனவே நீங்கள் 5 லட்சம் வீடுகள் வழங்குவதற்கு மிகவும் அந்த மக்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றார்கள். உங்களுடைய அந்த 5 லட்சம் மானிய தொகையை 8 லட்சமாக கொடுக்கும் பொழுது அவர்கள் அந்த வீடுகளை ஏனென்றால் அந்த வீடுகளை கட்டி சிலருக்கு கட்டி முடிக்கலாம்ங்கிறதுக்கு பல கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த வீடுகளை கட்டுவதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே அதிலும் கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதுடன் அத்தோடு வடமாகாணத்தில் 50,000 வீடுகளை கட்டும் முன்னெடுப்பு கிணறு இல்லாதவர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் திட்டம் என்பன உண்மையிலே வரவேற்க வேண்டிய விடயம். இவ்வாறான இந்த நல்ல திட்டங்களை செய்யும் கௌரவ அமைச்சர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் எனது நன்றிகளை தெரிவித்ததாக நினைவு செய்கின்றேன். நன்றி.
கௌரவ் நளின் பண்டார மந்திரிமா கௌரவ்
අශුමාර් සිමන්තු විනාඩි 6ක් තියෙනවා.
නියෝජ්‍ය කතානායකතුමනි, අද පැවැත්වෙන විවාදයේදී සෞඛ්‍ය පෝෂණ හා දේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශයේ නිවාස හා ඉදිකිරීම අමාත්‍යාංශයේ යටතේ කතා කරන්න ලැබීම සතුටට කරුණක්. මුලින්ම සෞඛ්‍ය පෝෂණ හා දේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශයේ යටතේ මේ සෞඛ්‍ය විශේෂයෙන් සෞඛ්‍ය ඇමති අමාත්‍ය දොස්තර රාජිත සේනාරත්න මැතිතුමාගේ නායකත්වය යටතේ සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ විශාල වැඩ රාශියක් සිද්ධ වෙමින් සෞඛ්‍ය පුනරුදයක් ඇති වෙමින් පවතින යුගයක් හැටියට නම් කරන්න පුළුවන්. අද විවාදයේදී බොහෝ දෙනා කතා කරා බටහිර වෛද්‍ය ක්‍රමවේද ගැන, දේශීය වෛද්‍ය ක්‍රමය ගැන මම හිතන්නේ පොඩ්ඩක් කතා කරේ නැති නිසාත් වැඩියෙන් ඒ ගැන අවධානය යොමු කරන්න කැමති. සෞඛ්‍ය පෝෂණ දේශීය වෛද්‍ය අමාත්‍යාංශයේ හැටියට බටහිර වෛද්‍ය විද්‍යාව වගේම දේශීය වෛද්‍ය අංශයේ ප්‍රගතිය ප්‍රගමනය ගැන කතා කරන්න බොහෝ සෙයින් වෙහෙසෙන අමාත්‍යවරයෙක් හැටියට තමයි අපි දකින්නේ. මේ ගැන හොඳ උදාහරණය තමයි මෑතකදී පැවැත්වුණු දේශීය වෛද්‍ය ක්‍රමය හා අනුපූරක වෛද්‍ය ක්‍රම පිළිබඳ අන්තර්ජාතික සම්මන්ත්‍රණය. මේ අධ්‍යාපන හා වෙළඳ ප්‍රදර්ශනයක් පැවැත්වුණා 2017 11 වෙනි මාසයේ 23 ඉඳන් මේ ගිය සතියේ 25 වෙනිදා දක්වා රටවල් 12ක නියෝජිතයන් ගෙන් 49 දෙනෙක්ගේ නියෝජිතයන් 49 දෙනෙක්ගේ සහභාගීත්වයෙන් කොළඹදී පැවැත්වුණේ. මම හිතන්නේ මේ කාරණේ ඉතාමත් වැදගත් කාරණයක් අපේ ඇමතිතුමා නායකත්ව ගත්ත හේතුව, අද ලෝකයේ වෛද්‍ය ක්‍රම අතර බටහිර වෛද්‍ය ක්‍රමයක් ඒ වගේම පාරම්පරික වෛද්‍ය ක්‍රමත් එකට එකතු වෙලා යන වැඩපිළිවෙලක් ලෝකෙම ක්‍රියාත්මක වෙනවා. මොකද බොහෝ සෞඛ්‍යංශ වලින් පිළිගෙන තියෙනවා මානසික අසහනය අඩු කරන්න, එහෙම නැත්නම් මේ ස්ට්‍රෙස් එක්ක එන ලෙඩ රෝග ගොඩක් වළක්වන්න සම්ප්‍රදායික වෛද්‍ය ක්‍රම වල මෙහෙය ඉතාමත් වටිනවා කියන එක. ඒ නිසා මම හිතන්නේ ඒ දැක්ම ඇතුව දේශීය වෛද්‍ය අංශයේ විශාල ආයෝජන රාශියක් සිදු කරන්න අමාත්‍යාංශය හැටියට 2018 වර්ෂයේ ඔබතුමා නායකත්වයේ ගත් එකට ගැන ශ්‍රී ලාංකික හැටියට අපි සියලු දෙනා ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙන්න ඕන. මේ යටතේ බොරැල්ල ශික්ෂණ රෝහල දෙවන අදියර රුපියල් මිලියන 1113කින් මහල් 8කින් යුතු ඇඳන් 359කින් යුතු වාටු සංකීර්ණ වැඩ කටයුතු අපි දැක්කා නිම වෙමින් පවතිනවා. මම හිතන්නේ 2018 වසරේදී අපිට ඒක ජනතාවට ප්‍රයෝජන ගන්න පුළුවන් තත්ත්වයට පත් කරගන්න පුළුවන්. ඒ වගේම පාරම්පරික වෛද්‍යවරුන්ගේ ප්‍රතිකාර එකම ස්ථානයකදී ලබා ගැනීමට හැකිවන පරිදි වෙදගම පාරම්පරික නේවාසික රෝහලක් පළවෙනි අදියරේ රුපියල් මිලියන 187ක් වැය කර දෙවැනි අදියරත් එක්ක මුළු අස්තමේ මුදල රුපියල් මිලියන 900ක් විතර වේදම් කරන්න. නින්ද උරුහි බෝනෝන රෝග පිළිබඳ පර්යේෂණ රෝහලක්, ත්‍රිකුණාමලයේ සිද්ධ ශික්ෂණ රෝහල, මන්වන්තුඩාව වාට්ටු සංකීර්ණයක්, ඒ වගේම පාරම්පරික වෛද්‍ය දැනුම සංරක්ෂණය කිරීම සඳහා සමීක්ෂණයක් සිදු කර වෛද්‍යවරු 2500ක පමණ තොරතුරු රැස් කරලා ඒ දත්ත පද්ධතිය සකස් කරනවා. මේක ඉතාමත් වටිනවා සෞඛ්‍ය ඇමතිතුමනි. විශේෂයෙන් විදේශිකයෝ අපේ පාරම්පරික වෛද්‍ය ක්‍රම, එහෙම නැත්නම් ආයුර්වේද වෛද්‍ය ක්‍රම ගැන ඉගෙන ගන්න තියෙන උනන්දුව ලෝකේ වැඩි වෙලා තියෙනවා. දැනට ලංකාවේ වැනි ගම්මාන කිහිපයක් පවතිනවා මේ වෙදගම වගේම පෞද්ගලිකංශෙත් ඒකාබද්ධ වෙලා කරන ගම්මාන. මම හිතන්නේ මේ ගැන අපි වැඩි අවධානය යොමු කරලා වැඩි වැඩියෙන් අපිට හැකියාවක් ලැබෙනවා නම් මෙවැනි පාරම්පරික වෛද්‍ය ක්‍රමත් එක්ක සම්ප්‍රදායික අපේ ඉතිහාසයේ අපේ පවතින සම්ප්‍රදායික ක්‍රමත් එක්ක එකතු වෙලා බද්ධ වෙලා ලෝකේ පිළිගත්ත කාරණයක් තමයි ගහකොළ පරිසරයත් එක්ක යන වෛද්‍ය ක්‍රමයේ තියෙන වටිනාකම. ඉතින් මේ කාරණාවලදී මම හිතන්නේ ඔබතුමා අරන් තියෙන මේ ප්‍රාදේශීය මධ්‍යස්ථාන ඇති කරන්න, ඒ වගේම ලංකාව පුරාම ආයුර්වේද පර්යේෂණ අවස්ථා වැඩි කරලා විශේෂයෙන් ඔසු උයන් හදලා මං හිතන්නේ මේ සංචාරක ප්‍රවර්ධනයටත් හේතු වන කාරණා රාශියක් ඔබතුමා ඉස්තර කරමින් සිටින වෙලාවක්. ඒ වගේම තමයි මේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශය අපි දැක්කා මේ නව ව්‍යාපෘති කළමනාකරණ ඒකකයක් සෞඛ්‍ය අමාත්‍යාංශය තුළ ස්ථාපිත කරලා තියෙනවා. මේක ඉතාමත් හොඳ ආදර්ශයක් අනිත් අමාත්‍යාංශ වලටත්. මොකද නව ව්‍යාපෘති කරනකොට ගොඩක් වෙලාවට ව්‍යාපෘති පටන් ගත්තර ඉවර වෙන්නේ නැහැ, සමහර තැන්වල පැලවෙනවා, ගල් විතරයි තියෙන්නේ, ඉදිරියට යන්නේ නැති කාරණා අපි දැක්කා පසුගිය කාලේ සිද්ධ වෙලා තියෙනවා. නමුත් මේ සියලු දේවල් නිසි කළමනාකරණයෙන් කළ හැකි වෙනවා මෙවැනි ව්‍යාපෘති කළමනාකරණ ඒකකයක් කරහා. මේ හරහා ඇඹිලිපිටිය පළාත් රෝහල, දඹුල්ල මූලික රෝහල, දෙනියාය මූලික රෝහල, ඒවගේම බියගමට අංග සම්පූර්ණ රෝහලක් ස්ථාපිත කරන ඔබතුමා මේ යෝජනා ඉදිරිපත් කළ තින මේ බියගම රෝහල සුවිශේෂී රෝහලක් මේක බටහිර වෛද්‍ය විද්‍යාවේ ක්‍රම සහ දේශීය වෛද්‍ය එකට තියෙන රෝහලක් හැටියට මේක කල්පනා කළා මේක ඉතාමත් වටිනවා මම හිතන්නේ මේක අනිත් රටවල් වලටත් ආදර්ශයක් වෙනවා වගේම මෙඩිකල් ටුවරිසම් ප්‍රොමෝට් කරන්න ඉතාමත් හොඳ අවස්ථාවක් වෙන කියන එක අපි විශ්වාස කරනවා මේ නව ව්‍යාපෘති වගේම දැන් අපි ගොඩක් දෙනෙක් කතා කරා අද ප්‍රධාන බෙහෙත් වර්ග 48ක මිල අඩු වෙලා මේ කියන්නේ ජනතාවට දැන් උදාහරණයකට මගේ මෑණියන්ගේ බෙහෙත් වියදම රුපියල් 5000 කට විතර මාසෙකට අඩු වෙලා ඒක හොඳටම දැනෙනවා මෑණියෝ නිතර පින් දෙනවා ඔබතුමාට මේවා තමයි මම හිතන්නේ සමාජයේ අපි ඇසින් දුටු දැකලා තියෙන දේවල් මේ ක්‍රමවේදයන් හරහා ලැබෙන ප්‍රතිලාභ හැටියට ඒ වගේම සෞඛ්‍ය මන්ත්‍රී විශේෂ යෝජනා කිරීම අපි කතා කරන්න කැමති අර මම කතා කරා කලින් මේ දේශීය වෛද්‍ය ක්‍රමයේ තියෙන විවිධ පැලෑටි වර්ග අද ලෝකේ විශාල ඉල්ලුමක් තියෙනවා මේ වෛද්‍ය ක්‍රමයත් එක්ක මෙවැනි පැලෑටි වර්ගවල තියෙන ආකර්ෂණීය ගති ලක්ෂණ නිසා සමහර විදේශ ආයෝජන එන්න කැමති මෙහෙ වවලා ඒව අරගෙන යන්න. ඒ කියන්නේ මෙහෙ තියෙන අපේ දේවල් අරගෙන යන්න නෙමෙයි ඒගොල්ලෝ අලුතෙන් ඉඩම් අරන් සම්පූර්ණයෙන් වවලා අරගෙන ඒ හරහා නිෂ්පාදනය ඇති කරලා අපේ වෛද්‍ය ක්‍රමයේ ආදර්ශයට ගනිමින් ලෝකයටත් ඒ පණිවිඩ දෙන්න.
අවසන් කරන්න.
ඒත් එක්කම මට තව විනාඩියක් දෙන්න නියෝජ්‍ය කතානායකතුමනි සහ ඉදිකිරීම අමාත්‍යාංශය ගැනත් කතා නොකරන විශේෂයෙන් අපේ සජිත් ප්‍රේමදාස ඇමතිතුමා මේ අමාත්‍යාංශයට තාමත් පැහැදිලිව නායකත්වයක් ලබා දෙමින් පසුගිය කාලේ තිබුණ සියලුම වැරදි අපි කතා කරා අපි දැක්කා මටත් මේ ගැන කතා කරනවා නම් දවසක් වුණත් කතා කරන්න පුළුවන් මේ අමාත්‍යාංශයේ සිද්ධ වැරදි අපිට වෙනම විවාදයක් අවශ්‍ය වෙනවා ඒ නිසා නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයෙන් කරන කාර්යයන් මුළු රටම පැසසුමට ලක් වෙනා වගේම ඔබතුමාගේ පියාගේ අපි දැක්ක දර්ශනයත් එක්ක යමින් ඔබතුමාට නිවාස ප්‍රශ්නේ විසඳන්න දුකි දුප්පත් සියලු දෙනාට නිවාස ලබන්න හැකියාවක් ලැබ ඒ වගේ ඔබතුමන් එක කාරණයක් විශේෂයෙන් ඉංජිනේරු සංස්ථාවේ හිටපු සභාපතිවරයෙක් හැටියට ඉල්ලන්න කැමතියි අපි ඉංජිනේරු සංස්ථාවේ මම ඉන්න කාලේ අපි 2010 ආරම්භ කරා පර්යේෂණ ඒකකයක් ඒත් එක්ක මම ඉවත් වෙනාට පස්සේ ඒ පර්යේෂණ ඒකකයේ වැහිලා ගියා ඒ නිසා නැවතත් මේ ගැන අවධානය යොමු කරලා මොකද ඉංජිනේරු සංස්ථාවේ තමයි ලංකාවේ ඉන්න චිතම ඉංජිනේරු මහත්වරු ඉන්නේ මේ ඉංජිනේරු මහත්වරුන්ගේ හැකියාවන් ලබා දෙන්න අපිට මතකයි කුලසිංහ මහත්මයා කරපු ඒ පර්යේෂණ ඒ කාලේ නැවතිලා තිබුණා නැවත ඔබතුමාට නැවත මේක ආරම්භ කරන්න පුළුවන් නම් මම හිතන්නේ ඉතාමත් වටිනා කාරණයක් වෙනවා ඉංජිනේරු ශේෂ්ත්‍රයට මේ ගැනත් ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කියලා ඉල්ලා සිටිනවා මට වේලාව ලබා දීම ගැන ස්තුතිවන්ත වෙමින් කතාව අවසන් කරනවා